நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் நமக்கு எழும்பும். இன்றைக்கு அதற்கான ஒரு பதிலை ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து நான் சொல்ல நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது சில நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கும், தடையாகி கொண்டிருக்கும், தாமதமாகி கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா தான் வச்சிருப்பீங்க, நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை நல்லா தான் தேடிட்டு இருப்பீங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு தடை, ஒரு ஆசீர்வாத குறைச்சல், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை உங்களுக்கு தாமதமாகிறது, இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு மனசோர்வு உண்டாகும். ஏன் நான் கர்த்தரை தேடிட்டு தான் இருக்கிறேன், கர்த்தரை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்யல, ஏன் என் குடும்பத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்யல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் இந்த விஷயத்துல கர்த்தர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கல என்று சொல்லி சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புவது உண்டு. வேதத்தை நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது அதற்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் வேதத்தில் பதிலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் எடுக்க போகிறோம். அன்னாள், பழைய பாட்டிலே அன்னாள். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவளுக்கு பிள்ளை, அவளுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவள் பிள்ளை இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அவள் அதனால் மிகவும் நெருக்கப்பட்டாள், மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டாள். அவருடைய கணவனாகிய எல்கானா, இவன் ஒரு நல்ல மனுஷன், தன் மனைவியை நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷன். இந்த அன்னாள் அவனுடைய மனைவி. இவர்களுக்கு அநேக ஆண்டுகள் பிள்ளையே இல்லை. இப்படி பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இதனாலோ என்னவோ தெரியல அவன் இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறான். ரீசன் பைபிள்ல போடல, நான் யூகிக்கிறேன், ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னாலின் மேல் அவன் திருப்தி இல்லாமல் வெனினால் என்ற ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்ததாக போடல. அன்னால் இடத்துல அவன் ரொம்ப அன்பா இருக்கிறான், அவன் அன்பா இருக்கிறதுக்கான வசன ஆதாரம் இருக்குது பைபிள்ல. அன்னாளின் மேல் அவன் அவ்வளவு அன்பாகவும் பிரியமாகவும் இருந்தும் கூட அவன் வேறொரு திருமணம் அவன் செய்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாகவே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை என்ற அந்த ரீசனால் தான் அவன் இன்னொரு திருமணத்தை செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இரண்டாவது திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் பிறக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பிரச்சனை இன்னும் மோசமாயிடுச்சு, வர்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவள் பிள்ளை இன்றலே இந்த ஒரு வேதனை தத்து இருந்திருக்கும். இப்பொழுது அவளுடைய கணவன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டான் என்பது இன்னும் அவளுடைய வேதனையை கூட்டியிருக்கும். இப்ப பிரச்சனையே அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே அவள் இவளை கேவலமாய் எண்ணுகிறாள், அற்பமாய் நடத்துகிறாள், இவளை ஒவ்வொரு நாளிலும் வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறாள். இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அன்னாளுக்கு ஏன் பிள்ளை இல்லை? அன்னாளுக்கு ஏன் பிள்ளை இல்லை? அன்னாளை குறித்து நீங்க பைபிளை கவனிச்சு பார்த்தீங்களானால் அவளை குறித்து எந்த ஒரு குறைவும் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் பைபிள் இருக்குது, அவங்கள பத்தி ஒரு குறை கூட பைபிள் இருக்காது. அவரை பத்தி எந்த குறையும் சொல்லி இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட குறைவுகள் பைபிள் எழுதியிருக்கும். இப்ப ஆபிரகாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் தன் மனைவியை சகோதரின்னு சொல்லுவான் இல்லையா, அவிசுவாசப்பட்டு அவன் தன் மனைவியை சகோதரி என்று சொல்ல அவனுடைய குறைவு அங்கு எழுதப்படுகிறது. மோசை எடுத்துக்கொண்டால் கண்மலையை பார்த்து பேசுகிற இடத்துல அவன் கண்மலை அடித்து விடுகிறான், அவன் குறை எழுதப்படுகிறது. யோசேப்பு சிறந்த பரிசுத்தவான் தான், அவன் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது, அவுட்ரேட்டா வெளிப்படையா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கடைசியில் தன்னுடைய சகோதரன் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பந்தி இருக்க வைக்கும் பொழுது தன் தாய்க்கு பிறந்த அந்த தம்பி பெஞ்சமின் அவனுக்கு மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் ஸ்பெஷலாக அவனை மட்டும் கவனிப்பான். அப்ப அவங்ககிட்ட ஒரு பார்ஷியாலிட்டி காட்டுறான். இப்படி எல்லாரிடத்திலுமே ஏதாவது ஒரு குறைவுகள் பைபிள் இருக்கும். ஆனால் குறைகள் சொல்லப்படாத ஒரு சில கேரக்டர்ஸ் பைபிள் இருக்குது, அதுல அன்னாளும் ஒரு பெண். இவளை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் கூட அவளுடைய குறைவாக சொல்லப்படவில்லை. அவள் தவறு செய்ததாக அவளுடைய வாழ்க்கையில் குறைவு எதுவும் சொல்லப்படலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அன்னாளுக்கு ஏன் பிள்ளை இல்லை? இதுதான் காரணம். யோசிக்கும் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் ஏன் பிள்ளை இல்லாமல் போயிற்று, சொல்ல முடியுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6:6 வாசிக்கலாம்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்.
போதும். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் என்று வேதம் சொல்லும். அண்ணாளுடைய லைஃப்ல குழந்தை இல்லாததற்கு காரணம் பைபிள் சொல்லுது. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். கொஞ்சம் யோசிக்கிற இந்த விஷயத்தை. இவளுக்கு சரீரத்தில் ஒரு பாதிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுற. இவருடைய கணவனுடைய சரீரத்திலே பாதிப்பு என்று சொல்லப்படல, இவளுடைய சரீரத்திலே ஒரு பாதிப்பு என்று வேதத்தில் சொல்லப்படல. இவளுக்கு ஏன் பிள்ளை இல்லை? கர்த்தர் தான் அதற்கு காரணம். அண்ணாள் காரணம் கிடையாது. அவளுக்கு பிள்ளை இல்லாத போனதுக்கு காரணம் கர்த்தர் தான் காரணம், அண்ணாள் காரணம் கிடையாது. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பெண்ணுக்கு ஏன் கர்த்தர் அதை செஞ்சார்? யார் யாருக்கோ பிள்ளை பிறகுது இல்லையா? யார் யாருக்கோ பைபிள்ல பிள்ளை பிறகுது. எவ்வளவு மோசமானவங்களுக்கு எல்லாம் பிள்ளை பிறந்திருக்குது பைபிள்ல. ஆனால் இந்த அண்ணாள் இவ்வளவு நல்ல ஒரு பெண், வேதத்தில் பிள்ளைகள் என்பது ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏன் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிள்ளை பெறாதபடிக்கு இவரே கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று நம்ம யோசிக்கணும். இந்த சூழ்நிலை அவளுக்கு மிகவும் மோசமான நிலைமைக்குள் அவளை தள்ளிவிட்டது. 6:7 மறுபடியும் சேர்த்து வாசிக்கலாம்.
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால்,
கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால்
அவளுடைய சக்கலத்தி,
அவளுடைய சக்கலத்தி
அவள் துக்கப்படும்படியாக,
அவள் துக்கப்படும்படியாக
அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்,
அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்.
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்,
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்
அவன் வருஷந்தோறும்,
அவன் வருஷந்தோறும்
அந்த பிரகாரமாய் செய்வான்,
அந்த பிரகாரமாக செய்வான்.
இவள் அவளை மனமடி
இவள் அவளை மனமடிவாக்குவாள்.
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்,
அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நிலைமை பாருங்க எவ்வளவு மோசமாயிடுச்சு. இவளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கு அவள் காரணம் அல்ல, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கு அவளுடைய கணவன் காரணம் அல்ல. ஏதோ அவனுடைய ஒரு தவறான காரியத்தினால கர்த்தர் இவளுக்கு பிள்ளை இல்லாமல் செய்யல, இவளுடைய தவறான காரியத்தினால இவளுக்கு பிள்ளை இல்லாமல் போகல. கர்த்தரே இவள் பிள்ளையை பெறாதபடிக்கு கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். இப்ப இந்த சூழ்நிலையில பாருங்க, சாதாரணமாக இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. இந்த எல்கானாவுக்கு இருந்த அடுத்த மனைவி இவளை ஒவ்வொரு நாளிலும் துன்பப்படுத்திட்டே இருக்கிறார். இது என்னைக்காவது நடக்கிற துன்பம் அல்ல, இவள் கூடவே இருந்து அவளை வசனப்படுத்திட்டு இருக்கிறாள், கூடவே இருந்து குத்தி காட்டிட்டே இருக்கிறாள், கூடவே இருந்து அவள் இருதயத்தை நோக்கடித்துக் கொண்டிருக்கிறாள். அண்ணாளுடைய வாழ்க்கை மிக மோசமாகி விட்டது. பிரச்சனை அவளுக்கு வெளியிலிருந்து வரல, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. தினந்தோறும் ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களிலும் கூட அவள் இவளை மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறாள். இந்த வேதனை இவளுக்கு உச்ச கட்டத்திற்குள் போய்விட்டது. சாப்பிடக்கூட முடியல. அந்த வேதனையின் உச்ச கட்டத்தினாலே அண்ணாளுக்கு சாப்பிடக்கூட முடியல. அழுது கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுடைய வேதனை அவ்வளவு அதிகம், சாப்பிட முடியாத அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம் இதற்கெல்லாம் யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடைத்து வச்சிருந்தார். வேதத்தில் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்த சம்பவங்கள் பைபிள் இருக்குது, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20:17 வசனங்களை வாசிக்கலாம். 20:17-18
ஆபிரகாமுடைய மனைவியாகிய
சாராளி
நிமித்தம்
கர்த்தர்
அபிமெலேக்கின் வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான்.
அப்பொழுது
தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும்
அவன்
வேலைக்காரிகளையும்
குணமாக்கி
பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார்.
இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் கர்த்தர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் அவனுடைய கர்ப்பத்தை அடைச்சார்னு போட்டிருக்கு. அபிமெலேக்குடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே குழந்தை பிறக்காதபடி கர்த்தர் அடைச்சு போட்டார். இங்க ஒரு ரீசன் இருந்துச்சு. இந்த அபிமெலேக் என்கிற ராஜா சாராளை ஆபிரகாமுடைய சகோதரி என்று நினைத்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக தன் அரண்மனைக்குள் கொண்டு போயிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய சகோதரி அல்ல அவனுடைய மனைவி என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல அவன் செய்த தவறை உணரும்படியாக எல்லாருக்குமே பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் செஞ்சார். அப்ப அந்த சூழ்நிலை உருவான பிறகுதான் அவன் நினைக்கிறான், தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை அவன் உணரும்படி கர்த்தர் அதை செஞ்சார். பின்பு அவன் உணர்ந்து தன்னை சரிப்படுத்தும் பொழுது அந்த தவறை அவன் தவறு என்பதை உணரும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தை வைத்து எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். மறுபடியும் பிள்ளைகள் பிறந்தது. இங்க ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில் ரீசன் இல்லை. அவள் கர்ப்பத்தை அடைத்ததற்கு அவள் காரணம் அல்ல, அவளுடைய கணவனுடைய ஏதோ ஒரு பாவம் காரணம் அல்ல, அல்லது வேறு எந்த ஒரு சூழ்நிலையின் காரியம் அல்ல, கர்த்தரே அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு இந்த செய்தியிலே வெறும் குழந்தை பிறப்ப மட்டும் நான் போக்கஸ் பண்ணி பேசல, வெறும் குழந்தை பிறப்ப மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. இது குழந்தை பிறப்ப மட்டும் பேசல, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், அது பண விஷயமா இருக்கலாம், சரீர சுகமாயிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு நன்மையான காரியமாயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், அந்த நல்ல காரியம் உங்களுக்கு தடையாகி கொண்டே இருக்கிறது. நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாக்குறீங்க, உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துறீங்க, நீங்க நல்லதா இருக்கிறீங்க, ஆனாலும் அந்த காரியம் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. நீங்க ஜெபிச்சு பாக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த காரியம், நீங்கள என்னென்னமோ செய்து பாக்குறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியம் நீங்காமல் அது ஒரு பெரிய நிந்தனையாகவே உங்களுக்கு இருக்கிறது. அது ஒரு பெரிய நிந்தனை. அது பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வேற விஷயமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நிந்தனையா இருக்குது. அந்த நிந்தனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியல, உங்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் ஏன் கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார், ஏன் நான் கர்த்தரை தேடியும் எனக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ரீசன் இருக்குது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். இந்த இடத்துல அன்னால் காரணம் இல்லாம பார்த்துட்டோம், கர்த்தர் தான் காரணம். அப்ப கர்த்தர் செய்யறாரு, அதுல ஒரு காரணம் இருக்கும். எதை செய்தாலும் கர்த்தர் செய்யும் பொழுது அதுல ஒரு காரணம் இருக்கும். இப்ப அதுக்கு பிறகு இந்த அவருடைய குடும்ப வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 8-9 வசனத்தை வாசிக்கலாம்.
அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய்,
ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்,
ஏன் சஞ்சலப்படுகிறாய்,
பத்து குமாரரை பார்க்கிலும்
நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான்.
போதும், இங்கே பார்க்கும் பொழுது அவள் புருஷனாகிய எல்கானாவை குறித்து கவனிக்கணும். இந்த அண்ணாள் இடத்துல அவன் பிள்ளைகள் இல்லாட்டி கூட அவன் அவளை ரொம்ப நேசிக்கிறான். இந்த அண்ணாள் வேதனையோடு சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த எல்கானாவினால் அதை பொறுத்துக் கொள்ள முடியல. அன்பா பேசுறான், அவனும் குத்தி காட்டல, அவளோடு சேர்ந்து கூட இவன் உனக்கு பிள்ளை இருக்கிறான் என்று சொல்லி அவன் குத்தி காட்டல, அவன் அன்பாய் ஆறுதலா பேசுறான். வந்து ஏன் அண்ணாலே அழுகிற, அழாத, பத்து குமாரரை பார்க்கணும், நான் உனக்கு விசேஷமா இல்லையா, ஏன் அழுகிற, நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற, அவளை ஆறுதல் படுத்துகிறான், அவனை பலப்படுத்துகிறான், தேற்றுகிறான், அவனுடைய சோர்விலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவன் என்னென்னமோ செய்து பார்க்கிறான். அவன் ஒரு நல்ல மனுஷன் தான், அவன் எவ்வளவு ஆறுதல் சொல்லுகிறான், நல்ல ஒரு அன்பான ஒரு புருஷன் இந்த அண்ணாளுக்கு இருக்கிறாள். ஆனா அந்த அன்பான புருஷன் இருந்தும் பிள்ளையில் இருந்த அந்த குறைவு அது குறைவாகத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு உடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு விஷயம், அந்த காரியம் உங்களுக்கு குறைவா இருக்கும் பொழுது மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது குறைவு குறைவு தான். மீதி எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு மேல இருக்கலாம், பணம் உங்களுக்கு தேவைக்கு மேல இருக்கலாம், வசதி உங்களுக்கு தேவைக்கு மேல இருக்கலாம், உங்களுக்கு சுற்றில இருக்கிற நல் நபர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு ஒரு குறைவு வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே இருந்தும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. மற்ற எல்லாத்தையும் வச்சு நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. இது ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நெருடலா இருக்கிறது, ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது, ஒரே ஒரு காரியம் இருதயத்தை நோக்கடிச்சிட்டு இருக்குது, மற்ற எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் இருக்குதே அப்படி நீங்க தேத்த முடியாது. அந்த ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு குறைவு குறைவு தான். அந்த ஒரு காரியம் உங்களுக்கு வேதனை வேதனை தான். அந்த ஒரு காரியம் இருக்கிறதுனாலே எல்லாமே இருந்து நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. அது ஒரே ஒரு விஷயம். அண்ணாளுக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம். அதே போல உங்களுக்கும் கூட ஏதாவது ஒரு விஷயம், எல்லாமே இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாதபடி சந்தோஷப்பட முடியாதபடி ஒரு விஷயம் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கும். இப்போ நல்ல ஒரு கணவன் எல்லாமே இருந்தும் அவன் ஆறுதல் படுத்தி கூட இவள் உள்ளத்திலே அந்த குழந்தையில் அந்த வேதனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இவள் அழுகிறாள் அழுகிறாள். இது சுமார் ஒரு வருஷம் நினைக்கிறீங்களா? கிடையாது. இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்து மேடரா நடக்கும் நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த அண்ணாளை அவன் திருமணம் செய்து சில ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்த பிறகுதான் அவன் யோசிச்சிருப்பான் அடுத்த ஒரு மனைவி என்று சொல்லி அவன் யோசிச்சிருப்பான். அடுத்தவளை பெனினாள் என்கிறதான பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான். திருமணம் செய்த பிறகு அவனுக்கு பிள்ளைகள் பிறகு பாருங்க, முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு தெரியும். முதல் ரெண்டு வசனம்,
எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர்.
எல்கானா என்று பேர்.
அவன் எப்பிராமியனாகிய தூபோவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான ஏரோகாமின் புத்திரன். அவன் இரண்டு மனைவிகள் இருந்தார்கள்.
அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள்.
ஒருத்தி பேர் அன்னாள்.
அன்னாள் தான் மூத்தவள். அதனால அவள் ஃபர்ஸ்ட் வருது. ஒருத்தி பேர் அன்னாள்.
மற்றவள் பேர் பெனினாள்.
மற்றவள் பேர் பெனினாள்.
பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள்.
பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள்.
அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை.
அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. பெனினாளுக்கு ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளைகள் இருந்தார்கள். இல்லையா, பிள்ளைகள் இருந்தார்கள். இரண்டாவது வந்தவளுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் பிறந்துருச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் பிறந்துருச்சு. ஆனா மூத்தவளுக்கு இன்னும் பிள்ளையை பிறக்கிற இருந்து என்ன தெரிகிறது என்றால், இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இவள் இரண்டாவது மனைவி வருகிறதற்கு முன்பதாக ஒரு ஒரு காலகட்டம், அவள் வந்த பிறகு அவளுக்கு பிள்ளைகள் நிறைய பிறகு, அது ஒரு காலகட்டம். ஆக மொத்தத்தில் பல வருஷங்கள், பல வருஷங்கள் இந்த நிந்தனை, பல வருஷம் இந்த அவமானம், பல வருஷம் இந்த வேதனை, பல வருஷம் இவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்படியே போயிட்டு இருக்குது அவளுடைய வாழ்க்கை. கணவன் ஆறுதல் படுத்தினாலும் அது அவளுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. கணவன் என்னதான் ஆறுதல் படுத்தி பலப்படுத்த நினைச்சாலும் அதுவும் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சோர்ந்து போகிறாள், சோர்ந்து போகிறாள். கடைசியில ஒரு நாளுடைய கணவன் இந்த ரெண்டு மனைவிகள், இரண்டாவது மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இவர்கள் எருசலேமுக்கு நேராக இவர்கள் போகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எருசலேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அவர்கள் சீலோவிலிருந்து அவர்கள் புசித்து குடித்து அவர்கள் புறப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க. கர்த்தரை பணிந்து கொள்வதற்காக இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போறாங்க. அப்படி போய் அங்கே ஆலயத்துல போய் இருக்கும் பொழுதும் இந்த எல்கானா அவளை ஆறுதல் படுத்தலாம். ஏன் இங்க ஆலயத்துல வந்து கூட அழுதுட்டு இருக்கிற? ஏன் இங்க வந்து நிம்மதி இல்லாம இருக்கிற? ஏன் இங்க வந்து சாப்பிடாம இருக்கிற? பத்து பிள்ளைகளை விட நான் உனக்கு பெரிய ஆள் இல்லையா? ஏன் இங்கேயும் வந்து இவ்வளவு தூரம் வந்து கூட ஏன் நீ இப்படியே உன்னுடைய அழுகை நிறுத்தாம இருக்கிற? அவன் ஆறுதல் படுத்தி பார்க்கிறான். ஆனால் அவள் ஆறுதல் அடைவேன். திடீரென்று அண்ணாள் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணா. யாருமே எதிர்பார்க்கல. திடீரென்று அண்ணாள் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணா, இனி என் வேதனைகளை என் புருஷனிடத்தில் சொல்லி நான் அழமாட்டேன். இவள் என்னை வேதனைப்படுத்துகிறாள் என்று சொல்லி இவனுடைய வேதனையான வார்த்தைகளை பார்த்து நான் அழமாட்டேன். என் புருஷனுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு இவன் என்னை வேதனைப்படுத்துறாள் என்று சொல்லி அவனுக்கு முன்னால போய் நின்றுட்டு நான் அழுதுட்டு நிற்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன். இப்ப நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், இன்றைக்கு நான் தேவாலயத்துக்கு நான் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு தீர்மானம், இனி நான் எந்த மனுஷருக்கு முன்பாக அழப்போகிறது கிடையாது. என் ஆண்டவரை நான் நேரடியாய் சந்திக்க போகிறேன். ஒரு தீர்மானம் எடுத்தார். அதுதான் 10-11 வசனத்துல வருது, வாசிக்கலாம்.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி
சேனைகளின் கர்த்தாவே
தேவரீர்,
உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலையின் மேல் தவறகன் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது அண்ணால் இந்த நேரத்திலே முதல் காரணம், ஏன் கர்த்தர் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இதை செய்தார், ஏன் இவளுக்கு கர்ப்பத்தை அடைத்து பிள்ளை பெறாமல் இருக்கும்படி செய்தார். கர்த்தர் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார். அண்ணாளுக்கு கர்த்தர் இப்படி கர்ப்பத்தை அடைத்ததுல ஒரு ரீசன் இருந்துச்சு. அவளுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை செய்ய நினைக்கிறார். என்றைக்குமே சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே கர்த்தரை தேடுகிற உத்தமமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் பண வசதிகள் இருக்கிறது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் வேண்டிய ஆஸ்திகள் இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிறாரு. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறவர். ஆனால் மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். அதுதான் மேன்மை. ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வாரு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நமக்கு கர்த்தர் செய்கிறது ஸ்பெஷலா இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுப்பாரு, ஆனா நமக்கு கொடுக்கிறது ஸ்பெஷலா இருக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப கர்த்தரை தேடுகிறதற்கும் தேடாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா கண்டிப்பா வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தருக்காய் வாழாதவர்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்குது. பேசிக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கறதுனால நாமும் அவர்களும் ஒன்று கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பேசிக்கா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உலகத்து மனுஷனுக்கு கிடைக்கிறதுனால நம்மளும் அவர்களும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்று கிடையாது. தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆனால் அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளை சாதாரண பிள்ளை கிடையாது. ஆமென். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க, ஆனால் அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை கிடையாது. முழு இஸ்ரவேலிலும் கர்த்தராகி ஆண்டவர் எழுப்பின தீர்க்கதரிசிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த தீர்க்கதரிசிகளில் சாமுவேலும் ஒருவர். சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தைகளை நிரூபித்த தீர்க்கதரிசி. சாமுவேலை குறித்து சமீபத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். கேட்கப்படாத ஜபங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு ஒரு செய்தி நம்ம தியானிச்சோம் இல்லையா? அதுலேயும் கர்த்தரே சொல்லுகிறார், என் முகத்துக்கு முன்பதாக மோசேயும் சாமுவேலும் வந்து நின்றாலும் இந்த ஜனங்களை துரத்தி விடுவேன். அப்ப கர்த்தர் அந்த இடத்துல சாமுவேலுடைய நேம மென்ஷன் பண்றார். என்ன அர்த்தம்? சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு ஜெப மனுஷன். அவன் வந்து ஜெபிச்சானா கர்த்தர் அவனுக்கு மறுக்கவே மாட்டார். அவன் வந்து ஜெபத்துல கர்த்தருக்கு முன்னால் நின்னான காரியங்கள் என்னென்ன நடக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவன் நிற்கிறான். நீங்கள் ஒரு ராஜாவை கேட்டதனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள் என்பதை இப்ப நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இது கோதுமை அறுப்பின் காலம் அல்லவா, மழை பெய்யாத காலம் அல்லவா, நீங்க செஞ்சது தவறு என்பதை நிரூபிக்கும்படி இப்ப நான் ஒரு ஜபம் பண்றேன் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் இடி முழக்கத்தோடு மழையை பெய்யப்படுவார் சொல்லி ஒரே ஒரு ஜபம் பண்றான். ஜபம் பண்ணி முடிச்சோடு இடி முழக்க மழை பெய்கிறது. கர்த்தருடைய வல்லமை நிரூபித்து காண்பித்தவர், கர்த்தருக்காக நின்ற ஒரு வைராக்கியமான தீர்க்கதரிசி, ஒரு சிறந்த பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் பாத்தீங்கன்னா 1 Samuel 12 படிக்க வேண்டாம், படிச்சு பாரு. 12 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவன் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்லுகிறான், என்னிடத்திலே ஏதாவது குறை இருக்கும் தாராளமா சொல்லலாம். ஜனங்களை பார்த்து சொல்றான், நான் யாருடைய ஆடுகளையாவது மாடுகளையாவது கடுகிறதுகளையாவது ஒட்டங்களையாவது எடுத்தனா சொல்லுங்க. யார் இடத்துல நான் அநியாயம் செஞ்சனா, யாருக்கு நான் அநீதி செஞ்சனா இருந்தா சொல்லுங்க என்று சொல்லி தைரியமாக ஜனங்களுக்கு முன்னால் நிற்கிறான். ஜனங்க சொல்றாங்க, நீர் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யல. பைபிள் இவ்வளவு ஓப்பனா சேலஞ்ச் பண்ணது ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்று இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது சாமுவேல். ஓப்பன் சேலஞ்ச் பண்ணது ரெண்டே பேர் தான், இயேசு கிறிஸ்துவும் சாமுவேலும் தான் சேலஞ்ச் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து தைரியமா சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்த கூடுதல் கேட்டார். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் சாமுவேல் செஞ்சான் ஜனங்களுக்கு முன்னாள். என்னிடத்துல ஒரு தவறு இருக்கிறதா சொல்லுங்க. நான் யாருடைய பொருளை நான் அபகரிச்சேன், யாருக்கு நான் அநியாயம் செஞ்சேன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பரிசுத்தவான், நீதிமான், உண்மையுள்ளவன், உத்தமன், கர்த்தருடைய வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் நின்றவன், ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? இந்த அண்ணாளுக்கு தான் கிடைச்சது. ஆமென். அப்ப அண்ணாளுக்கு கொடுத்தது பாருங்க, த பெஸ்ட், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே சிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவனை கர்த்தர் இந்த அண்ணாளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையுமே சொல்றேன், நீங்கள் கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறந்ததை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சையாய் கர்த்தரை தேடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்ததை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்காய் வைராக்கியம் காண்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், சிறந்ததை கர்த்தர் கொடுப்பார், சந்தேகமே பட வேண்டாம். ஆனால் அந்த சிறந்ததை கொடுக்கிறதற்கு நம்மை சில நேரத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியமாகிறது. அந்த சிறந்ததை கர்த்தர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அன்னால் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிள்ளையை அவளுக்கு கொடுத்து அவள் மூலமாய் உருவாக்குறது கஷ்டம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை சாமுவேலை மனதிலே வைத்துத்தான் கர்த்தர் அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே கிரியை செய்கிறார். அவளுக்கு பிள்ளை இல்லாமல் கர்த்தர் ஒரு நீண்ட காலத்தை கர்த்தர் வைத்து அவளை கர்த்தர் சாதாரணமான ஒரு குடும்ப பெண்ணாக நிலைமையிலிருந்து ஒரு அடுத்த எல்லைக்குள் அவளை கொண்டு போக நினைக்கிறார். யோசிச்சு பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் கல்யாணம் பண்ண உடனே அடுத்த வருஷமே குழந்தை பிறந்து லைனா சாதாரணமாக நடந்திருந்தா அவள் வழக்கமா சாதாரணமாகவே நானும் ஒரு குடும்ப பெண், எனக்கும் ஒரு கணவன், எனக்கும் ஒரு பிள்ளை என்று சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி அப்படியே போயிட்டே இருந்திருப்பாள். அது ஒரு சாதாரண வாழ்க்கையை போயிருக்கும், அதை பத்தி ஸ்பெஷலா சொல்றது ஒண்ணுமே இருந்திருக்காது. வெளிநாளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, ஒரு பிள்ளையோட பேர் அது பைபிள் இருக்கா பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு பிள்ளைகள் இருந்துச்சுன்னு போட்டிருக்கு, எத்தனை பிள்ளைன்னு போடல, ஒரு பிள்ளையோட பேர் கூட பைபிள்ல கிடையாது. ஆனால் அண்ணாளுக்கு பிறந்ததானே மூத்த மகன், அவன் பெயர் வேதத்துல மட்டுமல்ல சரித்திரத்தில் அவன் மிக முக்கியமான, இஸ்ரவேல் சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தாமதப்படுத்துகிறார், சில ஆசீர்வாதங்களை தடுக்கிறார். நம்ம கிட்ட தடை இல்லை, நம்ம கிட்ட ஒரு காரியம் இல்லை. ஆனால் கர்த்தரை ஒரு பர்பஸோடு கர்த்தர் சில விஷயங்களை உங்களுக்கு தாமதப்படுத்துகிறார், தடுக்கிறார்னா அவருக்கு அதை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒன்று கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார், விசேஷமான ஒன்றை கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார். அதற்கென்று உங்களை விசேஷமானவர்களாய் கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில் என்ன விசேஷம் இடத்துல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அவள் ஒரு சாதாரண குடும்ப பெண், ஒரு மனைவி, அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை கடந்து போகுது, கடந்து போகுது, கடந்து போகுது, அழுகையின் பள்ளத்தாக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். வேதனையின் உச்சக்கட்டத்துக்கு போகுது. அவள் அழுததுனால உடனே பிள்ளையை கர்த்தர் கொடுத்தல்ல, அவள் இன்னைக்கு நேற்று அழுகிறார், எத்தனையோ வருஷங்கள் அழுது கொண்டிருக்கிறான். அவள் அத்தனை வருஷம் அழும்பொழுது உடனே ஐயோ பாவம் இப்படி அழுகிறாளே, ஒரு குழந்தை கொடுத்துருவோன்னு கர்த்தர் கொடுக்கல. எவ்வளவு ஆண்டுகள் அந்த காலை நீடிச்சுட்டே போகுது. கணவன் ஆறுதல் படுத்துறான், ஐயோ பாவம் அவனும் ரொம்ப கஷ்டப்படுறானே, எல்கானாவை நினைச்சாத ஒரு குழந்தை கொடுத்துரும். கர்த்தர் குழந்தை கொடுக்கவே இல்லை. கர்த்தர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இவள் நேரடியாக என் சமூகத்தில் வந்து நிக்கணும். அதத்தான் கர்த்தர் எதிர்பார்த்த, இவளை எனக்கு முன்பாய் கொண்டு வந்து நிக்க வைக்கணும். மனுஷர்கிட்ட அழுததை நிறுத்தி எனக்கு முன்னால வந்து நிக்கிறவளா இவளை மாத்தணும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குது, வேதனை இருக்குது, மனுஷர்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா, இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க. மனுஷர்கிட்ட சொல்லி புலம்புகிறதை நிறுத்தி கர்த்தரை டைரக்டா இன்னைக்கு சந்திக்க ஆரம்பி. உங்கள் குறைவுகளை பிரச்சனைகளை சொல்லி சொல்லி மனுஷனுடைய சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க, மனுஷனிடத்தில் சிம்பத்தி பெற்றுக்கொள்ள நினைக்காதீங்க, மனுஷனுடைய ஆறுதலை தேடாதீங்க, மனுஷர்கள் கவலைப்படாதீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்காக எதிர்பார்க்காதீங்க. அதை நிறுத்து, நிறுத்தி உங்கள் காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வாங்க. உங்கள் காரியத்தை மனுஷனிடத்தில் சொன்னது போதும், உங்கள் பிரச்சனைகளை மனுஷனிடத்தில் சொன்னது போதும். எத்தனை மனுஷன் உங்களுக்கு எல்கானாவை போல ஆறுதல் படுத்தினாலும் அது வெறும் ஆறுதலா முடியுமே தவிர ஆசீர்வாதமாய் மாறாது. ஆறுதல் தான் ஆசீர்வாதமாய் மாறாது. மனுஷன் சொல்லுவதெல்லாம் ஆறுதல் தான், ஆசீர்வாதமா மாறாது. ஆனால் கர்த்தரை சந்திக்கும் பொழுதுதான் காரியங்கள் மாறுதலாய் முடியும். கர்த்தர் என்னைக்குமே அதை தான் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளை தன்னை வந்து டைரக்டா மீட் பண்ணணும். பைபிள் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. கானா ஒரு கல்யாண வீட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வர, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இல்லையா. அந்த இரண்டாம் அதிகாரத்தில், யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. இரண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலிருந்து,
திராட்சரசம் குறைவுபட்ட போது,
திராட்சரசம் குறைவுபட்ட போது
இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால்,
அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால்,
அதற்கு இயேசு
ஸ்திரீயே
எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள்.
போதும், பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது. இப்பொழுது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் தாயும் கூட அந்த வீட்டிலே கல்யாண வீட்டில் இருக்கிறார். அவள் வந்து திராட்சை ரசம் அவர்களுக்கு இல்லை. உடனே கேட்கிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறார். யாரை பார்த்து? பெத்த தாயை பார்த்து கேட்கிறார், எனக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்திலே சட்டத்தாலும் மாற்ற முடியாத ஒரு உறவு என்று உண்டானால் அது தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. இன்னைக்கு கணவனா இருக்கிற மனைவியா இருக்கிறவங்க நாளைக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கணவனும் கிடையாது மனைவியும் கிடையாது, உறவுகள் சட்டத்தில் கூட பிரியும். ஆனால் ஒரு பெற்ற தாயை எந்த சட்டமும் என்ன செய்ய முடியாது, பிள்ளை இல்லைன்னு எதுக்கு சட்டம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து கேட்கிற, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிற, எனக்கு உனக்கு என்ன என்ன, எனக்கு உனக்கு என்ன, இதுல எதுக்கு நீ எங்க தலையை நுழைக்கிற, எனக்கு உனக்கு என்ன தேவையில்லாம எதுக்கு நீ இதுல இன்டர்பியர் ஆகிற, எனக்கு உனக்கு என்ன. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இந்த தாய் குறுக்கே வந்து பேசுகிறதை அவர் விரும்பவில்லை. ஏன், அந்த கல்யாண வீட்டார் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தி கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தார். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை கனப்படுத்தி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப அவங்களுக்கு ஒரு குறைவு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா டைரக்ட் அவங்களே வரட்டுமே. அதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார், டைரக்ட் அவங்க வரட்டும். ஏன்னா அவங்க என்ன கனப்படுத்தி இருக்கிறாங்க, நான் அவங்களை கனப்படுத்தி இருக்கிறேன், எதுவானாலும் அவங்க டைரக்டா கிட்ட கேட்கட்டும். இந்த விஷயத்துல நீ எதுக்கு குறுக்க தேவையில்லாம தலையிடுறேங்கிறார். அதன் பிறகு பாருங்க, வேலைக்காரங்கிட்ட கூட பேசுறாரு. அந்த வீட்டு வேலைக்காரங்கிட்ட ஒரு சொல்றாரு, தண்ணியை ஊத்துங்கன்றாரு. ஆனா மரியாள் குறுக்க வர்றது இயேசு கிறிஸ்து விரும்பல. வேலைக்காரர்கள் கூட சொல்றாரு, ஆனா மரியாள் பேசுறது இயேசு விரும்பல. ஏன்னா அந்த வேலைக்காரன் அந்த வீட்டுக்கு வீட்டு வேலைக்காரர் அவங்க கிட்ட கூட கம்யூனிகேட் பண்றாரு, ஆனா மரியாள் தன் இடத்துல வந்து பேசுறது அவர் விரும்பல. என்னைக்குமே சொல்றேன், கர்த்தர் பாதிக்கப்பட்ட நம்ம டைரக்டா அவர்கிட்ட வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இதை நீங்க நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். உங்கள் பாதிப்புகளை மனுஷனிடத்துல சொல்லி 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 அழுததெல்லாம் போதும், நிறுத்துங்க. கர்த்தருடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்குங்க. எங்கிட்டமான்னு கர்த்தர் சொல்றார், எங்கிட்ட நேரவா, உன்னுடைய காரியம் எதுவானாலும் நேரம் எங்கிட்டவா, நான் சால்வ் பண்றேன். அதை இந்த அண்ணால் செய்வதற்காகத்தான் கர்த்தர் அதுவரையிலும் பொறுமையா இருந்தார். எத்தனை காலம் அழுதும், எத்தனை காலம் தன் புருஷனிடத்தில் ஆறுதல் பெற்றும் கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. ஆனால் என்னைக்கு இவள் வந்து தனக்கு முன்பாக வந்து நின்று அழுகிறாளோ, அன்றைக்கு பிறகுதான் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்த ஒரு குழந்தையை கர்த்தர் உருவாக்கினார். ஃபர்ஸ்ட் காரியம் அண்ணால ரெடி பண்றாரு, அவளை வந்து கர்த்தரை சந்திக்கிற ஒரு ஹேபிட்டை கர்த்தர் அவளுக்குள் உருவாக்குறார். இது ஒரு முக்கியமான ஹேபிட். இது நாளைக்கு இந்த சாமுவேல் வளருவதற்கு இது ஒரு முக்கியமான ஹேபிட். கர்த்தரை டைரக்டா வந்து சந்திக்கிறதற்கான ஒரு ஹேபிட்டை வந்து கர்த்தர் உருவாக்குறார். இது முதல் காரியம். இரண்டாவது விஷயம், இங்க பார்க்கும் பொழுது இந்த அண்ணாள் இதுவரைக்கும் சாதாரணமா தான் இருந்தார். இவருடைய சக்களத்தை இவளை வசனப்படுத்துவாளாம். வசனப்படுத்தும் பொழுது இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம். சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள், சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு உச்சக்கட்டமான மனவேதனை. அவ்வளவு தூரம் அவளுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே ஒரு ஜபம் பண்ணா, ஆண்டவரே தேவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன்னு ஒரு ஜபம் பண்ண. இப்ப ஜெபிக்கிற ஹேபிட்டுக்கு வந்துட்டா. ஜெபிக்கிற ஹேபிட்டுக்கு வந்துட்ட உடனே பாருங்க, முதல் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை.
ஜெபிக்கிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாளாம். இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் மீட் பண்ணிட்டான். இப்பொழுது ஒரு ஜபல் அவ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜெபிக்க ஆரம்பிச்சு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சேஞ்ச் பாருங்க. அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஜெபிக்கிறதுக்கு முன்னால சாப்பிட முடியல, அழ முடிஞ்சது. ஜெபிச்ச பிறகு சாப்பிட முடியுது, அழ முடியல. டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன், கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மாற்றம் கிடையாது, கம்ப்ளீட்டா அவருடைய வாழ்க்கை நிலைமை மாறி போச்சு, தலைகளை மாறிடுச்சு. ஜெபிக்கிறதுக்கு முன்னால சாப்பிட முடியல, அழ முடிஞ்சது. ஜெபிச்ச பிறகு சாப்பிட முடியுது, அழ முடியல. முகத்துல கூட துக்கத்தை பார்க்க முடியல, தெளிவாயிட்டா. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெப வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை சந்திக்கணும். எதுவானாலும் நீங்க கர்த்தரை சந்திக்கணும்ன்றதுலதான் கர்த்தர் கவனமா இருக்கிறார். அதுக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை தடுத்து நிறுத்துறார். எதுக்கெடுத்தாலும் மனுஷனிடத்துல ஓடுறதை நிறுத்துங்க, எதுக்கெடுத்தாலும் மனுஷனிடத்துல போய் கேட்கறத நிறுத்துங்க, எதுக்கெடுத்தாலும் மனுஷனிடத்துல போய் உங்களுடைய பிரச்சனை சொல்றதை நிறுத்துங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, எதுக்கெடுத்தாலும் எங்கிட்டவா அப்படின்னு ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்றதுக்காகத்தான் கர்த்தர் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணாரு. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம் சக்சஸ், அவ வந்து கர்த்தரை சந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது, சும்மா ஒரு தடவை சந்திச்சுட்டு இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தின் ஆழத்திற்குள் நாம் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். ஜபத்தின் ஆழத்துக்குள்ள போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் த பெஸ்ட் கொடுக்கிறார், சிறந்ததை கொடுக்கும் பொழுது அதை கையாளுவதற்கு நம்ம சிறந்தவர்களா இருக்கணும். புரியுதுங்களா? சிறந்ததை கர்த்தர் கொடுத்தால் அதை கையாளுவதற்குரிய சிறப்பு தன்மை நமக்குள்ள இருக்கணும். இல்லாவிட்டால் அந்த சிறந்த காரியத்தினாலேயே நம்ம கெட்டு போயிடுவோம், கண்டிப்பா நம்ம கெட்டு போயிடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்குது, கர்த்தர்தான் முக்கியம், அதை விட முக்கியம் நமக்கு எது இல்லை அப்படின்ற ஒரு நமக்கு நல்ல காரியம் இருக்குது. எப்படிப்பட்ட பணத்தை பத்தி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நமக்கு பணத்தை கொட்டோ கொட்டோன்னு கர்த்தர் கொட்டுவாரு. ஏன்னா அந்த பணத்தை நான் ஒன்னும் கெட்டு போக மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் இருக்கிற நிலைமையில இருப்பான், அதே சிம்பிளா தான் இருப்பான். அவன் அதுக்கு மேல அந்த பணத்துல போய் அப்படியே அம்மு மோகத்துல போய் விழுந்து போய் இவன் பின்வாங்கி போயிட மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியுதுன்னா, கர்த்தரனை செய்ய அவனை அது ரெடி பண்ணாதான் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பாரு. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கணும்னா அதுக்கு முன்னால் அதை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து நிலைச்சிருக்கிறதுக்கு கூடிய பலன் உங்களுக்கு இருக்குதான்னு கர்த்தர் பார்ப்பாரு. அந்த பலன் வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த ஆசீர்வாதமே உங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆசீர்வாதமே பின்மாற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நம்ம பிளஸ்ஸிங் வாங்கறதுக்கு முன்னால நம்ம அதுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம மாறணும். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் எதுக்கும் கர்த்தரை சந்திக்கணும். ரெண்டாவது, சிறந்த ஒரு பிள்ளையை கர்த்தர்களுக்கு கொடுக்கிறாரு. சிறந்த ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னா ஜஸ்ட் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நாள் சமாச்சாரம் கிடையாது. சாமுவேல் பிறந்த உடனே அப்படியே முடிஞ்சு போச்சு, அவன் ஆட்டோமேட்டிக்கா தீர்க்க தரிசி ஆயிடுவான், கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. சாமுவேல் வந்து சும்மா ஒரு நாள் பிறந்த உடனே அவனை அப்படியே கொண்டு போய் ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்தில் விட்டாம தேவாலயத்தில் உங்களை விட்டுட்டு வந்துட்டு நிம்மதியாக இருந்தா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தீர்க்க தரிசி ஆயிட்டேன் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. விஷயமே வேற. சாமுவேல் தீர்க்கதரிசியான விஷயத்தில் அண்ணாளுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்துச்சு. நினைக்கிற அண்ணா என்ன கூட இருந்த வளர்த்தாளா? கூட இருந்த வளர்க்கல, கூட இருந்த வளர்க்கறத விட பெரிய காரியத்தை செஞ்சார். புரிதல், அண்ணாள் வந்து சாமுவேல் கூட இருந்த வளர்க்கல, கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டார். ஆனால் கூட இருந்த வளர்த்ததை விட மேலான காரியத்தை செஞ்சா. என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். இவருடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, இப்ப நீங்க சின்ன பையனா இருக்கும்போது பாருங்க, 24வது வசனம் முதல் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது.
பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளை பால் மறக்க பண்ணின பின்பு அப்பொழுது சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவள் பிள்ளை கூட்டிட்டு போயிட்டாளாம். பிள்ளை கொண்டு போய் விடுறது, சின்ன பையனா இருக்கும் போதே கொண்டு போய் விட்டா, இவன் கூட இருந்து பார்த்து பார்த்து வளர்க்கல. ஆனா பார்த்து பார்த்து கூட இருந்து கவனிச்சு கவனிச்சு வளர்க்கிற பிள்ளைகள் கூட நிறைய என்ன செய்து கெட்டு போயிடுது. அதை விட ஸ்பெஷலா இருந்தா இந்த அண்ணாளுடைய ஜபம். நீங்க நம்ம எப்பவுமே நம்ம கண்ணுக்கு படுறதெல்லாம் முதல் அதிகாரத்துல 10வது வசனத்துல 11வது வசனத்துல இருக்கிறது தான் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே படும். இந்த 2 வசனம் மட்டும்தான் அண்ணாளுடைய ஜபம் அப்படின்னு சொல்ல நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், அண்ணாளுடைய வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்திலே அவளுக்கு குழந்தை இல்லாத இருந்த நிலைமையிலே கர்த்தரை சந்தித்து ஒரு நாள் இருதயத்தை ஊத்துறான். அவ கன்சீவ் ஆன பிறகு அவ என்ன ஆனான்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அவருடைய லெவல் என்ன ஆச்சு? குழந்தைதான் உண்டாயிடுச்சே, இனி நிம்மதியா இருப்போம் அப்படின்னு இருக்கு. அவ லெவல் அதுக்கு பிறகுதான் ஸ்பெஷலா மாற ஆரம்பிச்சது. அதை நீங்க தெரியணும்னா 2வது அதிகாரத்துல பாருங்க, 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அண்ணாள் ஜபம் பண்ணி,
அப்பொழுது அண்ணாள் நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையில வருது ஜபம் பண்ணி,
என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது,
என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது,
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது,
என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது,
உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்,
உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷம் அடைகிறேன். அப்படியே போலாம், 11வது வசனம் வரைக்கும் 10வது வசனம் வரைக்கும் இருக்குது. படிக்க நேரம் இல்லை, படிச்சு ஒவ்வொரு இந்த படிச்சவங்க நான் வீட்டில் போய் நான் சொல்றேன், இந்த 2வது அதிகாரத்துல முதல் 10 வசனத்தை படிச்சு பாருங்க. அண்ணாள் ஒரு சிறந்த ஆராதனை மனுஷியாய் மாறிட்டார். என்ன வார்த்தைகள் அவர் பேசுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, தேவ அன்பிலே அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படி ஒரு ஆராதனை செய்யறார். இந்த 10 வசனங்களை படிச்சு வீட்டில் போய் நிதானமா படிக்க, அவ்வளவு ஒரு பொக்கிஷம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும். நிறைய பேருடைய நிலைமைக்கு இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கும் வித்தியாசத்தை நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்காக கத்திரத்துல கண்ணீர் விடுறாங்க. கத்தர் கொடுத்துறாரு, கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அதோட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆயிடும். குழந்தை இல்லாம இருக்கும், குழந்தை கேட்பாங்க, குழந்தை கொடுத்துருவாரு, சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. ஏன் குழந்தைய தூக்கிட்டு வர முடியலன்றாங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, சிம்பிளா முடிஞ்சிடும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், கர்த்தர் அருமையா கொடுப்பாரு, அப்புறம் ஏன் வரல, குழந்தை தூக்கிட்டு வர முடியல, ஒரே வார்த்தை சிம்பிளா முடிஞ்சு போயிடும். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இங்கே நம்ம சபையில் இருக்கிறாங்க, சொல்லியிருந்தவங்க இருக்கிறாங்க, போனவங்க இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றது தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதனுடைய மேன்மையை உணர்கிறது கிடையாது, அதன் மேன்மையை உணர்றது கிடையாது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தவுடன் நம்முடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் உயரணும். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்துடக் கூடாது. அதனாலதான் கர்த்தர் நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் கொடுத்ததை மட்டும் சொல்ல, ஜெனரலா சொல்றேன், உலக ஆசீர்வாதங்கள் மத்திய எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சில நேரத்தில் கொடுக்காமல் போகும் பொழுது அதுக்கு காரணம் என்னன்னா அப்படியே இருந்ததுனால தான். நம்ம வாழ்க்கையில கர்த்தரோட இன்னொரு லெவல் மேல போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரை சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டார். ரெண்டாவது, இப்ப குழந்தை உண்டாங்க, அந்த குழந்தை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொண்டு போய் ஆலயத்துல விட்டுட்டு அவ்வளவு அருமையான ஆராதனை பண்ற, ஆராதனை ஆராதனை அருமையான ஆராதனை, அடுத்த லெவலுக்கு போயிட்டான். இந்த ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்குது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அதே வர்ஷிப்ல போகுது. பத்தாம் வசனத்தின் பத்தாவது வசனத்தை மட்டும் படிக்கலாம்.
கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள்,
நொறுக்கப்படுவார்கள்,
வானத்திலிருந்து அவர்கள் மேல் விளங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து,
நியாயம் தீர்த்து,
தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து,
தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து,
தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை,
தான் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை
உயர பண்ணுவார் என்று துதித்தாள்,
உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அபிஷேகம் பண்ணினவர் யார பத்தி பேசுற தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பத்தி எல்லாம் பேசுற. அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார்னு சொல்லி என்ன அந்த வர்ஷிப்ல எங்கேயோ போயிட்டாவோ வர்ஷிப்ல. அந்த வார்த்தை கடைசி வார்த்தை சொல்லுது, துதித்தாள்னு முடியுது. ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஜெபம் ஜபம் பண்ணால் ஆரம்பிச்சு பத்தாவது வசனம் துதித்தாள்னு போய் முடியுது. ஜெப வாழ்க்கையும் ஆராதனையும் அவ்வாழ்க்கையின் ஆழத்திலே போய்விட்டது. வாழ்க்கையில் அதுல தேறிட்டான். இதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தது. அவளுக்கு எடுத்த உடனே கல்யாணம் ஆன வருஷம் வருஷம் பிள்ளை பிறந்துட்டே இருந்துச்சு, இதெல்லாம் நடந்திருக்காது அவ வாழ்க்கையில. இவளுக்கு ஒரு ஸ்பெஷலான சைல்டு சாமுவேல் கொடுக்கிறார். அப்ப அவனை ஸ்பெஷலா கொண்டு வரணும்னா இவளுக்கு அதுக்குரிய குவாலிட்டிஸ் வேணும். இப்ப இவருடைய குவாலிட்டிஸ் காரியம் கர்த்தரை சந்திக்கிறது. ரெண்டாவது காரியம் ஜெபத்தின் ஆழத்தை இவள் அடைய வேண்டும். ஜெபத்தின் உச்சத்துக்கு இவள் போகணும். ஏய், இந்த ஜெபம்தான் சாமுவேலுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். புரியுங்களா? சாமுவேலுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யறது இதுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை நீங்க என்னதான் திட்டி திட்டி கண்டிச்சு அடிச்சு வளர்த்தாலும் ஒண்ணு நடக்காது. அதை விட பெட்டரான காரியம் தெரியுமா? ஜெபிச்சு பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைங்க எப்படி வராங்க. நீங்க கண்டிக்கிறதுனால உங்க பிள்ளைகளை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க அடிக்கிறதுனால, உதைக்கிறதுனால, நீங்க கண்டிக்கிறதுனால, திட்டத்தினால ஒன்னும் நடக்காது. அந்த பிள்ளைக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் சிறந்து வருவாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், நான் வெறும் பிள்ளை ஆங்கிள் மட்டும் தான் பேசல, உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய காரியமாக எதுவா இருக்கட்டும், உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்யுங்க. ஆனால் முயற்சியை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அதுக்கு மேல ஜெபத்தை நீங்க போட்டீங்கன்னா அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. வெறும் முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகாது, ஒரு லெவலுக்கு தான் வரும். அதுக்கு மேல நீங்க ஜெபத்தை மூலதானமாக நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் ரேட்டை எங்கேயோ இருக்கும். அதுதான் ரகசியம். இப்ப அதுக்கு பைபிள் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு பைபிள் ப்ரூஃப், நான் சொல்றது எதுவுமே அப்பார்ட் ஃப்ரம் தி பைபிள், வெளியில நான் பேசுறது கிடையாது. எல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பைபிள் ஆதாரத்தோடு நான் பேசுறேன். இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டு வசனம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ,
அந்த பிள்ளையோ
ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக,
ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
ஏலியின் குமாரர்,
ஏலியின் குமாரர்
பேலியாளின் மக்களாயிருந்தார்கள்,
பேலியாளின் மக்களாயிருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை,
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இப்ப ரெண்டு விதமான பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பெற்றவர்கள் உடனிருந்து வளர்க்கிற பிள்ளைகள், இன்னொன்று ஜெபத்திலே வளர்கிற பிள்ளை. ரெண்டு பிள்ளைகளை பத்தி இந்த ரெண்டு வசனம் சொல்லுது. 11 வசனம் ஜெபத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளை எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்குது. 12 வசனம் பார்க்கும் பொழுது பெற்றோரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை எப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த சாமுவேல் ஆசாரியனாக ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஜெபத்தில் வளருகிற பிள்ளை ஏலி தன் பிள்ளைகளை தங்கூட வச்சு வளர்த்துட்டு இருந்தான், பார்த்து பார்த்து வளர்த்தான், தனக்கு முன்னால் வச்சு வளர்த்துட்டு இருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை யாருன்னு தெரியாது. ஆசாரியனுடைய பிள்ளைக்கு கர்த்தரை யாருன்னு தெரியாது. எங்கேயோ பிறந்த அண்ணாளுடைய பிள்ளை சாமுவேலுக்கு கர்த்தருடைய ஊழியம் செய்ய முடியுது. டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த அண்ணாள் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வளர்க்கல. டேய் பைபிள் படுறா, ஜெபம் பண்றா, பைபிள் படுறா, ஜெபம் பண்றான்னு ஒண்ணு சொல்லி சொல்லி வளர்க்கல, ஒண்ணு சொல்லி வளர்க்கல. பிள்ளை கொண்டு விட்டுட்டு போயிட்டா அவ்வளவுதான். ஆனால் ஏலி பார்த்து பார்த்து தனக்கு முன்னால வச்சு வளர்க்கறான். அந்த பிள்ளைகள் மோசமான பிள்ளைகளா இருக்கு, கேவலமான பிள்ளைகளா இருக்கு. பின்னால பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை சங்கரித்தார், கர்த்தர் சங்கரித்தான்னு போட்டிருக்கு பைபிள். ஏலியின் பிள்ளைகளை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானான்னு போட்டிருக்கு, கர்த்தர் அவர்களை சங்கரித்தார்னே போட்டிருக்கு, ஆசாரியனுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த சாமுவேல் பாருங்க எங்கேயோ போயிட்டா. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, பிரேயர் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ், ஜெபம் மட்டும்தான். இந்த ஏலி ஜெபிக்காதவன் அப்படின்னு நான் தைரியமா சொல்ல முடியும். அண்ணாள் ஜெபிக்கிறவள் இப்ப நான் சொல்லிட்டேன், அவள் ஜெபிக்கிறவளுக்கு பைபிள் ப்ரூஃப் காமிச்சாச்சு. அப்ப ஏழியுடைய பிள்ளைங்க அப்படி போனாங்க, அப்ப ஏழி ஆசாரியனாச்சும் அவன் பிள்ளைங்க அப்படி போனாங்களே, அவன் ஜெபிக்கலன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? வாசிங்க முதல் அதிகாரத்துக்கு வாங்க, 12வது வசனத்துல வாசிங்க.
அவன் கர்த்தருடைய சந்நிதியில்
வெகு
நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான்
அண்ணாள்
தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று
குடிச்சு வெறித்திருக்கிறாள் என்று
ஏலி நினைத்து அவளை நோக்கி
நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்,
உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் மது குடிக்கவில்லை,
கர்த்தருடைய சந்நிதியில்
என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
ஜெபிக்கிறவனுக்கு தான் ஜெபிக்கிறவனை பார்த்தா அடையாளம் தெரியும், ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தா குடிகார மாதிரி தான் தெரியும். தெரியுமா? ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தா குடிகார மாதிரி தெரியும். இது ஒரு ப்ரூஃப் இல்ல, இன்னொரு ப்ரூஃப் காட்டுறோம் உங்களுக்கு, எடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:13-14 வாசிங்க.
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
அப்பொழுது பேதுரு
பதினொருவரோடும் கூட நின்று
அவர்களை நோக்கி
உரத்த சத்தமாய்
யூதர்களே
எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவியுடுங்கள்.
என்ன அறியணும் சொல்லுங்க.
நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையா இருக்கிறதே.
நான் இப்பதான் பொழுது பிடிச்சு 3வது மணி வேளை, காலையில் 9 மணிக்கு எவனா குடிப்பானா? அந்த காலத்துல குடிக்க மாட்டாங்க, இன்னைக்கு குடிக்கிறாங்க. 9 மணிக்கு 6 மணிக்கே குடிக்கிறாங்க. சரி, அப்ப பார்க்கும் பொழுது பேதுரு சொல்றான், இவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல, இவங்க யாரு, 120 பேர் அபிஷேகம் பெற்று ஆவியிலே நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற கூட்டம் பார்த்து சொல்றாங்க, இவர்கள் மதுபானத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க. ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தா குடிகார மாதிரி தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அண்ணாள் ஜெபிக்கிறவள், இவ ஏலி ஜெபிக்கிறவன் தான். தூரத்துல பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறான் கண்டுபிடிச்சிடலாம், அவன் ஜெபிக்கிறான்னு ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஜெபிக்காதவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களை குடிகாரராதான் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏலி ஒரு ஜெபிக்காத மனுஷன், இவனுக்கு ஆசாரி என்ற போஸ்ட் இருந்துச்சு, ஆனால் ஜெபிக்கிற வாழ்க்கை. அதுதான் காரியம். போஸ்டிங் முக்கியம் இல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். போஸ்டிங் முக்கியம் இல்ல, வாழ்க்கை முக்கியம். அண்ணாள் ஜெபிச்சா என்ன ஜெபிச்சிருப்பா? ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளை உங்ககிட்ட கொடுத்துடும்பா, நீங்க தான் பாவனை பார்த்துக்கணும், நீங்க தான் அவனை பக்தியா வளர பண்ணணும், நீங்க தான் அவனை கீழ்ப்படுகிற பிள்ளையா வளர பண்ணணும், ஒவ்வொரு நாளிலும் இடத்துல ஜெபிக்கிற மகனாய் அவனை மாற்றுங்க, ஒவ்வொரு நாளிலும் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கும்படி அவனை வைங்க, ஆசாரியனுக்கு முன்பாய் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், உமக்கு முன்பாய் பயபக்தியா என் பிள்ளை நடக்கணும். ஆண்டவர் எந்த சின்ன விஷயத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த பாவங்கள் அவனை தொட்டிடக்கூடாது, ஜெபிச்சிருப்பா. பாருங்க இந்த தேவாலயத்திலே இந்த சாமுவேல் வளர்றான். இதே தேவாலயத்தில் ஏலியின் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இடரல் பிடிச்சவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் இடலானவங்க. இந்த சாமுவேல் நினைச்சிருக்கலாம்ல, ஏலி பிள்ளைங்களே இப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்க கூடாது? ஏலி பிள்ளைங்களே இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நான் எப்படி இருக்க கூடாது? எவ்வளவு பெரிய இடரல், எவ்வளவு பெரிய இடரல். அதை பார்த்து இவன் கத்துக்கிட்டு இருக்கலாம், அதை பார்த்து இவன் கத்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ அதை பார்த்து இவன் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதை பார்த்து இடறி போய் இவனும் தவறான வழியில போகிறதற்கு நிறைய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் இந்த சாமுவேல் போல, ஏன் போல, அந்த தாயின் ஜெபம் இவனை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது. அந்த தாயின் ஜெபம் இவனை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது. உண்மையிலே சொல்றேன், ஜெபிக்கிற தாய் தகப்பனை உடையவர்கள் அந்த பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங், இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஜபம், அண்ணாருடைய ஜபம், ஒவ்வொரு நாளில் அந்த பிள்ளைக்காக செஞ்ச ஜபம், எவ்வளவு இடறக்குரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இடறியே போல கர்த்தருக்கு முன்பாக, ஏலிக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். அதனால இதுக்காகத்தான், ஏன்னா சும்மா குழந்தை பெத்து போட்டு விட்டு அதன் பிறகு காரியம் முடிஞ்சிருச்சு காரியம் கிடையாது, அவனை ஜபத்திலேயே வளர்க்கிறாய் இந்த அண்ணாள். புரியுதுங்களா? குழந்தையை பெற்றுட்டு அதோட கடமை முடிஞ்சிருச்சு, ஆக கர்த்தர் குழந்தை கொடுத்தாருன்னு அவ நிம்மதியா அவ போய் வீட்டில் இருக்கல, தொடர்ந்து அவள் ஜெபிக்கிறா 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 ஜெபிக்கிறா, தன் பிள்ளைக்காய் ஜெபித்து அருமையான தீர்க்கதரிசியா அவன் வளருவதற்கு அவள் ஜபத்திலேயே உருவாக்கி கொண்டு வந்து விட்டான். இதுக்காகத்தான் கர்த்தன் அண்ணாளுடைய வாழ்க்கை கர்ப்பத்தை தடை பண்ணார். ஏன்னா இந்த ஜப ஜீவிதம் வந்தாதான் ஜபிக்க முடியும், ஜப வாழ்க்கை இல்லாம அவளை ஒன்றும் பண்ண முடியாது, சாமியை வளர்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாமியில் வருவதற்கு அவளுக்கு ஒரு பெரிய ஜப பேக்கப் அவசியம். அதுக்காக தான் கர்த்தர் கால தாமதம் பண்ணார். ரீசன் இருக்கு. மூணாவது, அண்ணாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கர்ப்பத்தை அடைக்கணும். அந்த 11 வசனத்தில் முதல் அதிகாரத்தில் அவர் செஞ்ச ஜபத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கென்றே கொடுத்து விடுகிறேன். உமக்கே கொடுத்தார், சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படுவதில்லை, தீர்மானமே பண்ணிட்டான். கர்த்தருடைய ஊழியத்திற்கு அவன் என்ன ஊழியம் செய்ய எப்படி இருக்கணும், கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் பிரேயர்லயே கமிட் பண்ணிட்டா. கம்ப்ளீட்டா அவன் பண்ண கமிட்ல வந்து கரெக்டாவும் இருந்தான். அந்த பிள்ளை சின்னதா இருக்கும்போது தன்னுடைய பராமரிப்பு வேண்டிய அளவுக்கு மட்டும் வச்சிருந்தா, தன்னுடைய பராமரிப்பு நீ அவசியம் இல்லைன்னு நினைச்ச உடனே டக்குனு போய் தேவாலயத்தில் விட்டுட்டான். இவருடைய அர்ப்பணிப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பிள்ளையை கொடுத்தா அதை ஆண்டவரு நான் வச்சுக்கிறேன், ரெண்டாவது பிள்ளை கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படி சொல்லல. இல்ல ஒரு பிள்ளை எனக்கு முதல்ல ஒரு பிள்ளை கொடுத்துருங்க, அதை நான் வச்சுக்கிறேன், அடுத்த ஒரு பிள்ளை ரெண்டாவது பிள்ளை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரே ஒரு பிள்ளை தான் கேட்டான், ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையும் எனக்கு இல்லை உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு ஆண்டவர். என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. எந்த ஒரு தாயும் நீண்டகால குழந்தை இல்லாம இருந்து ஒரு குழந்தையை பெறாங்கன்னா, அது ஒரு ஆண் பிள்ளையை பெறாங்கன்னா, அது பிரியறதுக்கு ஒரு நிமிஷம் மனசு வருமா? வரவே வராது, முடியாது, ரொம்ப கஷ்டம், முடிய முடியாது. கஷ்டன்றதுல மனுஷ பலத்தில் அது சாத்தியமே கிடையாது, எந்த ஒரு பெண்ணுக்கும் அது சாத்தியமே கிடையாது, செய்ய முடியாது. மனுஷீக பலத்தினால் இது சாத்தியமே கிடையாது. ஆனா அவள் மேல் கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை கொண்டுட்டார். மூணாவதுடைய அர்ப்பணிப்பு, இவ்வளவு நாள் நீண்ட நாள் காத்திருந்த வேதனையை உணர்ந்தால, அந்த வேதனை உணர்ந்ததுனால இப்ப சொல்றா, இது நிந்தனம் மாறினா போது, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அதை உங்க ஊழியத்துக்கே நான் திருப்பி கொடுத்தேன். இந்த அர்ப்பணிப்பு சாதாரணமா வராது. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இவளுக்கு வரணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை தடை பண்ணி வச்சிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாதான் அவனை சரியா ஜெபத்தில் வச்சு வளர்த்து கொண்டு வர முடியும். அந்த பிள்ளையின் மேல் தனக்கு இருந்த அன்பையெல்லாம் ஜெபத்துலதான் காட்டினான். அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அவ வந்து அடிக்கடி போய் என் பிள்ளைய பாக்குறான், ஆலயத்துக்கு வரவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க ஆலயத்துக்கு கத்தல தொழுது கொண்டு வருவாங்க, அப்பதான் அந்த பிள்ளைய பார்ப்பாங்க. அப்படிதான் இருந்தா லைஃப்ல ஒன்ஸ் தான், இயர்லி ஒன்ஸ் தான் போய் பார்ப்பா. அதுவும் ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க. பாருங்க, அது பைபிள் இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. இரண்டாம் அதிகாரத்தில் 18 வசனத்தில் வாசிக்கலாம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணல் நூல் ஏப்போத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக,
பாருங்க, வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக
தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள்.
அப்ப வரும்போது கூட ஒரு சின்ன சட்டை தைச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போவான். வழக்கமா என்ன போட்டிருக்கிறான் தெரியுமா? சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருக்கு ஓடி செய்யறான். சணல் நூல் ஏபோத்தன் என்னது? கோணி சாக்குல சட்டை தச்சு போட்ட எப்படி இருக்கும்? அதான் சணல் நூல். கோடி பையில சட்டை தச்சு போட்ட எப்படி இருக்கும்? அதான் சணல் நூல். அவனுடைய டெய்லி காஸ்டியூம் என்ன? கோணி சாக்கு டிரெஸ். சணல் நூல் சட்டையை தைத்து போட்டுக்கொண்டு அவன் ஏபோத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருக்கு முன்னால் பணிபடை செய்யறான். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா. அதுவும் எதுக்கு? பிள்ளைய பாக்குறதுக்கு இல்ல, கர்த்தரை தொழுது விடுகிறதுக்கு வருவா. அப்படி வரும் பொழுது பிள்ளை மேல இருக்கிற கொஞ்சம் பாசத்துல அவனுக்கு ஒரு கொஞ்சம் கலர் டிரெஸ் கொடுப்போமே அப்படின்னு ஒரு சின்ன சட்டை தைச்சிட்டு கொண்டு வந்து ஒரு சட்டை கொடுத்துட்டு போவா. இதுதான் அவருடைய வழக்கம். என்ன ஒரு அர்ப்பணிப்பு! ஒரே ஒரு பிள்ளை, அது ஒரு பிள்ளையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு சட்டை தைச்சு கொடுத்துட்டு வரா. இவள்தான் அவளுக்கு உலக பிரகாரம் அந்த பிள்ளைக்கு செஞ்சது. அவ செஞ்சது ஃபுல்லா பிரேயர் தான். தன் பிள்ளைக்கு அவ செஞ்சது இதுதான். உலக பிரகாரம் செஞ்சது இவ்வளவுதான், மீதி ஃபுல்லா பிரேயர் தான். அடுத்த வசனத்தை வாசிங்க, நடந்து பாருங்க. 20 வசனம்.
ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை
கடாட்சித்தார்.
அவள் கர்ப்பம் தரித்து
மூன்று
குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள்.
இதுக்கு அவ ஜபமே பண்ணல. இந்த அஞ்சு பிள்ளைங்க அதுக்கு பிறகு அண்ணாளுக்கு பிறந்துச்சு. இதுக்கு அவ ஜபிச்சாளா? ஜபமே பண்ணல. ஒன்னே ஒண்ணுதான் ஜபம் பண்ணா. அந்த ஒன்னை கத்தர் கொடுத்தாரு. அந்த ஒன்னை கொண்டு போய் கத்தருக்கு கொடுத்தா, ஊழியத்துக்கு கொடுத்தா. கத்தர் அவளுக்கு கேட்காமலே அஞ்சு பேரை கொடுத்தார். மூணு பசங்களையும் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது ஒரே பேரான குமாரன். அவருக்கு நிறைய பிள்ளைங்க கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு மகன், ஒரே பேரான குமாரன். அந்த மகனை அவர் தன்னோடு கூட வைத்துக் கொள்ளல, பரலோகத்தில் தன்னோடு வைத்துக் கொள்ளல. அந்த மகனை அவர் ஊழியத்துக்கு கொடுத்தார். அந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை அவர் ஊழியம் செய்யும்படி கொடுத்தார். இந்த உலகத்தில் நமக்காக ஊழியம் செய்யும்படி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷகுமாரனாகி நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன். தனக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன், அந்த குமாரனை அவர் செல்ல பிள்ளையாய் வைத்துக் கொள்ளாமல் மனுஷர்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஊழியத்துக்கு கொடுத்தார் அந்த பிள்ளை. அதன் பலன் என்ன தெரியுமா? அன்னாளுக்கு மூன்று பையன்களும் ரெண்டு பெண் பிள்ளைகளும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதே போல அது ஒரு பிள்ளையை அவர் ஊழியத்துக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள் பிதாவுக்கு இருக்கிறோம். அல்லேலூயா! நம்ம எல்லாம் பிதாவின் பிள்ளைகள். ஒரு பிள்ளையை அவர் கொடுத்ததுனால இத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பிதாவுக்கு கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறோம். பரலோக குடும்பத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார். என்ன ரீசன் தெரியுமா? அந்த ஒரு பிள்ளையை, தனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்ததுனாலே இன்னைக்கு பிதா கோடிக்கணக்கான பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார். அதே போல அன்னாள் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனை ஊழியத்துக்கு கொடுத்ததுனாலே மேலும் 5 பிள்ளைகளை அவள் பெற்றுக் கொண்டார். இன்னைக்கு சொல்ற இந்த இடத்துல உங்கள் பிள்ளையை கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்கள். ஜெபிங்க, தேவ சமூகத்தில் சொல்லுங்க, பல மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பல மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பல மடங்கு கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் காரியத்தை குறித்து நீங்க திட்டமிடாதீங்க, தேவ திட்டத்திற்கு அர்ப்பணியுங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் அர்ப்பணிப்பு கர்த்தருக்கு பிரதானமாக இருக்கட்டும். சொல்லுங்க, இந்த இடத்துல பிள்ளைக்காக, பிராக்டிக்கல பிள்ளைக்காக வெயிட் பண்றவங்க கூட சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், அதனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இமிடியட்டா கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உங்களுடைய எதுவா இருக்கட்டும் சரி, ஆண்டவரே எனக்கு நீங்க இதை செய்யுங்க, உங்களுடைய நாமத்திற்காக நான் செய்யறேன், என்னை ஆசீர்வதிக்கிற பிரச்சனையை மாத்துங்க, நான் இன்னும் உங்களுக்காக நான் செயல்படுறேன். உங்கள் வாழ்க்கையில் எதுவானாலும் சரி, கர்த்தரை முன்வைத்து செய்யுங்க, கர்த்தரை முன்வைத்து காரியத்தை நடப்பீங்க, உங்கள் காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால் இந்த மூன்று காரியங்கள் அன்னாருடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சார். முதலாவது, எதுவானாலும் மனுஷன் ஓடாத, எங்கிட்ட ஓடி வா, ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, நீ ஜெபத்தின் ஆழத்துக்கு நீ போகணும், அதுல உருவாக்குறதுக்காகத்தான் அவளை வெயிட் பண்ண வச்சார், குழந்தை வெயிட் பண்ண வச்சார். மூணாவது, ஒன்ன கொடுத்தால் அதை அப்படியே திருப்பி கர்த்தருக்கு கொடுக்கிற அளவுக்கு இது ஆழமான அர்ப்பணிப்பு அவளுக்கு வேணும். அந்த அர்ப்பணிப்பு வர்றதுக்காகத்தான் கர்த்தர் அவளை வெயிட் பண்ண வச்சார். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்கிட்ட போகணும், ஜெபத்தின் ஆழத்துக்கு போகணும், ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கணும். இதுக்காகத்தான் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை தடுத்து அடைத்து வைத்து நிதானமா கொடுத்தார். சில காலம் அவளுக்கு நிந்தனை, ஆனால் எந்தெந்தைக்கும் மகிமையான ஒரு பிள்ளையை அவள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை தடை செய்கிறார், தாமதப்படுத்துகிறார் என்றால் அதில் அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, அதில் அவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு குழந்தை பிறக்காமல் போனதற்கு அவள் காரணம் அல்ல, அவள் புருஷனும் காரணம் அல்ல, அவங்களுடைய அபாத்திர தன்மை அல்ல, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அதை செய்தார். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அதை செய்தார். அருமையான தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை தடை செய்கிறார், தாமதப்படுத்துகிறார். நிதானமா இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, நான் கர்த்தரை தேடிட்டு தான் இருக்கிறேன், ஏன் செய்யல? இது போதாது, உங்ககிட்ட கர்த்தர் இன்னும் மேல எக்ஸ்பெக்ட் பண்றாரு. உங்களுக்கு ஸ்பெஷலா கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினைச்சா நீங்க ஸ்பெஷலா முதல்ல மாறணும். நீங்க ஸ்பெஷலா இருந்தாதான் அந்த ஸ்பெஷல் நீங்க தாங்க முடியும், அதை கையாள முடியும். நீங்க ஒரு ஆர்டினரி பர்சனா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிளஸிங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த ஆசீர்வாதமே உங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போய் நிக்க வச்சிடும். அதனாலதான் கர்த்தர் உங்களை உருவாக்க நினைக்கிறார். அன்னாளை உருவாக்குவதற்காகத்தான் அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டார். முதலாவது, அன்னாளே உன் புருஷன்கிட்ட போய் நீ ஆறுதல் அடையாத, உன் சக்கரத்தினுடைய வேதனையை நினைச்சு நீ சாப்பிடாம சும்மா அழுதுட்டு உட்கார்ந்துட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, என்ன வந்து சந்தி. என்னைக்கு அவள் கர்த்தரை சந்தித்தாளோ அன்றைக்கு காரியம் மாறுதலாய் மாற ஆரம்பித்தது. அதுவரைக்கும் காரியம் மாறல, அவள் அழுது கொண்டிருக்கிற வரைக்கும் எந்த ஆசீர்வாதமும் வரல, புருஷனுடைய ஆறுதல் கிடைக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆசீர்வாதமும் வரல. ஆனால் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போதுதான் கர்த்தருடைய காரியம் அவள் மேல் வந்தது. ரெண்டாவது, குழந்தை பிறந்துச்சேன்னு அதோட அவ ஜபிக்கிறத விட்டுட்டு குழந்தையவே கொஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, அதுக்கு பிறகுதான் அவ ஜப வாழ்க்கையில உச்சத்துக்கு ஏற ஆரம்பிச்சான். குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை கொஞ்சிட்டு கர்த்தரை விடல. நிறைய பேர் இன்னைக்கு அந்த தப்பு செய்யறாங்க. ஒரு ஆசீர்வாதம் வந்து ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு கத்தரை விட்டுறாங்க. ஆனா கத்தர் அப்படியெல்லாம் செய்யல, அன்னால் அப்படியெல்லாம் செய்யல. குழந்தைக்கு பிறந்த பிறகுதான் தன் ஜெபத்துல இன்னும் மேல ஏற ஆரம்பிச்சா, ஜெபத்தின் உச்சத்துக்கு ஏறினா, கத்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சா, கத்தருடைய சமூகத்திலே அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சா, அந்த ஜெபம்தான் சாமுவேலை அருமையாய் வளர்த்து கொடுத்தது. அவனுக்கு முன்பதாக ஏலியின் பிள்ளைகள் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த வாழ்க்கையெல்லாம் இவனை பாதிக்கவே இல்லை. அதை பார்த்து இவன் அட்வான்டேஜ் எடுக்கல. இவன் கர்த்தருக்காக சாட்சியாய் வைராக்கி மாறினான். காரணம் என்ன? ஜெபிக்கிற தாய் அதை செய்தார். ஜெபிக்காத ஏலியின் பிள்ளைகள், அவனால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரையே அறியல. ஏன்னா அவனுக்கே ஜெப வாழ்க்கையில் எப்படி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்? மூன்றாவது காரியம் அவருடைய அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு இருந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அவள் தன்னை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறுகிறதற்கு அவள் முற்றிலும் அர்ப்பணிக்கணும். ஒரு பிள்ளையை கொடுத்தா அதன் அனுமக்கை கொடுக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பிதாமாகிய தேவனுடைய அர்ப்பணிப்புக்கு சமமானது, அதுக்கு ஈக்குவலான ஒரு அர்ப்பணிப்பு. பிதாவுக்கு ஒரே குமாரன், அது அவர் ஊழியத்துக்கு கொடுத்தார். அந்த ஊழியத்தினாலே இன்னைக்கு கோடிக்கணக்கான பிள்ளைகள் பிதாவுக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அந்த அர்ப்பணிப்பினாலே, அவர் ஒரே குமாரனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அவருக்கு பிள்ளைகளா மாறிட்டோம். அதே போலதான் அஞ்சு பிள்ளைகள் அன்னாளுக்கு கிடைச்சது. தேவ பிள்ளையே, கர்த்தரை உறுதியாய் பிடித்து இந்த மூன்று காரியங்களை மனசுல வச்சு நடங்க, கர்த்தரை கூட ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, தகப்பனே, இந்த வார்த்தைகளினாலே எங்களை நீங்க புடமிட்டு எங்களை உருவாக்கி ஆண்டவரே, நாங்கள் உண்மை எந்த காரியத்தில் உண்மை சந்திக்கவும் ஜெபத்தின் ஆழத்திற்குள் கடந்து செல்லவும் முழு அர்ப்பணிப்போடு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி எங்களை தகுதிப்படுத்தி எங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வரும்பொழுது எங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தனை ஜெயமாய் மாற்றுவீங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி விடுவீங்கப்பா. இப்படி நீங்க செய்து கனப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நாங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷமானது ஒன்றை எங்களுக்கு கொடுக்க போறீங்க. அதுக்காக தான் சில விஷயத்துல தாமதப்படுத்துறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் காத்திருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஸ்பெஷலா கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஸ்பெஷலா கொடுப்பதற்காக சோத்திரம். குறிப்பாய் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக்குவதற்காக சோத்திரம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.